ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்க என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக,
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 16-30 வரை. இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்தார். தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்திற்கு சென்று வாசிக்க எழுந்தார். இறைவாக்கினர் எசையாவின் சுருளேடு அவரிடம் கொடுக்கப்பட்டது. அவர் அதை பிரித்தபோது கண்ட பகுதியில் இவ்வாறு எழுதியிருந்தது: ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். பின்னர் அந்த ஏட்டை சுருட்டி ஏவலரிடம் கொடுத்துவிட்டு அமர்ந்தார். தொழுகை கூடத்தில் இருந்தவர்களின் கண்கள் அனைத்தும் அவரையே உற்று நோக்கியிருந்தன. அப்போது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்றார். அவர் வாயிலிருந்து வந்த அருள்மொழிகளை கேட்டு வியப்புற்று, இவர் யோசேப்பின் மகன் அல்லவா என கூறி எல்லோரும் அவரை பாராட்டினர். அவர் அவர்களிடம், நீங்கள் என்னிடம், மருத்துவரே, உமையே நீர் குணமாக்கிக் கொள்ளும் என்னும் பழமொழியை சொல்லி, கப்பர்நாகுமில் நீர் செய்ததாக நாங்கள் கேள்விப்பட்டவற்றை எல்லாம் உம் சொந்த ஊராகிய விடத்திலும் செய்யும் என கண்டிப்பாய் கூறுவீர்கள். ஆனால் நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், இறைவாக்கினர் எவரும் தம் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. உண்மையாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எலியாவின் காலத்தில் 3.5 ஆண்டுகளாக வானம் பொய்த்தது, நாடெங்கும் பெரும் பஞ்சம் உண்டானது. அக்காலத்தில் இஸ்ரேலரிடையே கைம்பெண்கள் பலர் இருந்தனர். ஆயினும் அவர்களுள் எவரிடமும் எலியா அனுப்பப்படவில்லை. சீதோனைச் சேர்ந்த சாரிபாத்தில் வாழ்ந்த ஒரு கைம்பெண்ணிடமே அனுப்பப்பட்டார். மேலும் இறைவாக்கினர் எலிசாவின் காலத்தில் இஸ்ரேலரிடையே தொழுநோயாளர்கள் பலர் இருந்தனர். ஆயினும் அவர்களுள் எவருக்கும் நோய் நீங்கவில்லை. சிரியாவை சார்ந்த நாமானுக்கே நோய் நீங்கியது என்றார். தொழுகை கூடத்தில் இருந்த யாவரும் இவற்றை கேட்டபோது சீற்றம் கொண்டனர். அவர்கள் எழுந்து அவரை ஊருக்கு வெளியே துரத்தி அவ்வூரில் அமைந்திருந்த மலை உச்சியிலிருந்து கீழே தள்ளிவிட இழுத்து சென்றனர். அவர் அவர்கள் நடுவே நடந்து சென்று அங்கிருந்து போய்விட்டார்.
ஆண்டவரின் அருள் வாக்கு, கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களை இந்த அருமையான இறை செய்தியின் வேளையில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் வார்த்தையின் தாகத்தோடு, வார்த்தையின் பால் இருக்கக்கூடிய அந்த வல்லமையை உணர்ந்தவர்களாக நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை நாடி நிற்கிற பிள்ளைகள், கண்டிப்பாக கடவுள் உங்களை ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தைக்காகவே ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார் என்பதில் எல்லளவும் ஐயம் இருக்க முடியாது. ஆகவே உங்கள் அனைவரையும் இந்த வார்த்தையோடு கூடிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு அளிப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் இப்படியாக ஆண்டவருக்குள்ளே கடந்து வருவது அநேகர் எங்களுக்கு செய்தி வழியாக கொடுக்குறீங்க, உங்களுடைய மெசேஜ் வழியாகவும் சில பேர் அழைத்து கூட சொல்கிறீங்க. ஒரு சகோதரி இன்றைக்கு 4:30 அவங்க தேசத்தில், 4:30 அவங்க எனக்கு இங்கே எங்களுக்கு 9:30 இருந்தது, அப்போ ஃபோன் பண்ணி அவளுடைய சாட்சியத்தை பதிவு செய்தார்கள். ஆண்டவருடைய வார்த்தையும் ஆண்டவருடைய அனுபவமும் நமக்குள்ளே கடந்து வருகிற போது நம்மால் அதை சொல்லாமல் இருக்க முடியாது. ஆண்டவருடைய மகிமையின் அடையாளமாக நம்மால் மாறாமல் இருக்க முடியாது. அதுதான் நம்மளுடைய உள்ளத்தை ஆண்டவருடைய கிருபை நிரப்பி கொண்டிருக்கிறது என்பதற்கான அடையாளமாக இருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் கூட ஒரு காரியத்தை குறித்து நாம் சிந்திக்கிறோம். ஆண்டவர் வந்து இன்றைக்கி நற்செய்தியில் பார்க்குற அந்த ஒரு வாசகம், அவர் எசையாவினுடைய சுருளேட்டை எடுத்து போய் வாசிக்கிறார் தொழுகை கூட்டத்தில். நான் இந்த பகுதியை வாசிக்கிறதை வைத்து ஒரு கேள்வி கேட்பேன், இயேசுவோட காலத்தில் பைபிள் இருந்துச்சா அப்படின்னு, இயேசுவின் கையில் பைபிள் இருந்துச்சா அப்படின்னு கேட்பேன். பைபிள் இருந்துச்சா அப்படின்னு கேட்ட உடனே எல்லாரும் குழம்பி போயிடுவாங்க, பைபிள் இருந்துச்சா, பைபிள் இல்லை, நம்ம பார்க்குற மாதிரி கருப்பு அட்டை போட்ட பொது மொழிபெயர்ப்புங்கிற பைபிள் இல்லை, திரு விவிலியம் அப்படிங்கிற பைபிள் இல்லை. ஆனால் விவிலியத்தினுடைய புத்தகங்கள் இருந்தது. அதனால் இந்த பைபிளினுடைய வயது பார்த்திங்கனாக்கா, இயேசுசாமி வந்து 2000 ஆயிடுச்சு இயேசுசாமியினுடைய காலம. இயேசுவுடைய காலத்திலிருந்து 650-700 வருஷம் முன்னாடி எசையா, அந்த எசையாவினுடைய அவர் எழுதி வச்சுட்டு போன சுருளேட்டை இயேசு கையில் வச்சுருக்கார் ஜபகூடத்தில். அப்போ இந்த விவிலியத்திற்கு வயது பாருங்கள், எத்தனை வருடங்கள் கடந்த ஒரு விவிலியம் அது. போன வருஷம் வந்த புஸ்தகம் இந்த வருஷம் நம்ம கையில் இல்லை. போன வருஷம் ஒரு இந்த மலர் அந்த மலர்னு நிறைய மலர் வெளியிடுறாங்க, போன வருஷம் வந்துச்சு, இந்த வருஷம் அது நம்ம கையில் இல்லை. இட்ஸ் அவுடேட்டட். புஸ்தகங்கள் மாறிக்கிட்டு இருக்குது, எல்லா விஷயங்களும் மாறுது. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 2700 வருஷம், ஒரு குத்து மதிப்பாக 3000 வருஷம் வச்சுக்கலாமே, 3000 வருஷங்களுக்கு முன்னாடி இருந்த ஒரு விவிலியத்தினுடைய வார்த்தைகளும் தாக்கங்களும் இன்றைக்கும் உயிரோடு இருக்குது அப்படின்னா, அது விவிலியத்தை தவிர வேறு எந்த ஒரு புத்தகமும் ஒரு சாமானியருடைய கையில் அப்படி தவழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு அதிசயமாய் இருக்கவே முடியாது. கடவுளுடைய வல்லமை மட்டும் அதில் இல்லாமல் போயிருந்தா, அது உயிருள்ள வார்த்தை, அது கடவுளுடைய வல்லமையை தாங்கி இருக்கிற புத்தகம் விவிலியம். அதனால தான் சொல்லுகிறோம், உங்கள் கையில் இருக்கிற அந்த பொக்கிஷம் வந்து இட் இஸ் ரியலி வெரி கிரேட். நீங்கள் நினைக்கக்கூடாது ஏதோ 200 கொடுத்து வாங்கின புத்தகம் தானே அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதை நீங்கள் வாசிக்கிற போது, அந்த விவிலியத்தை திறந்து நீங்கள் அதில் இருப்பதை அறிய முற்படுகிற போது, உங்களுக்குரிய அறிவு, உங்களுக்குரிய ஞானம், உங்களுக்குரிய ஆற்றல், உங்களுக்குரிய ஆன்மாவினுடைய வெளிப்பாடு எல்லாமே அதில் நிறைந்து கிடக்குது. அதை தான் நிறைவுன்னு நம்ம சொல்கிறோம். இன்றைக்கி எல்லாரும் உலகத்தில் படிச்சுட்டு பெரிய ஆளாகி இருக்கிறாங்க, ஆனால் நிறைவை அவங்க பார்க்க முடியல. ஒன்றுமே படிக்காத ஒரு மனுஷன் பைபிளை தூக்கி வச்சுக்கிட்டு படிக்கிற போது அவர் நிறைவை நோக்கி போகிறாருன்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா விவிலியம் நிறைவை கொடுக்குற புத்தகமாக இருக்கிறதுனால தான் நிறைவாக அது ஆண்டாண்டு காலமாக கடந்து வந்து இன்றைக்கும் நம்ம கையில் உயிரோடு இருக்குதுங்க. அதாவது எனக்கு உயிர் கொடுக்குற புத்தகம், இப்போ இன்றைக்கி நான் வந்து காமர்ஸ் ஸ்டூடெண்ட், நான் வந்து காமர்ஸ் படித்தேன், எனக்கு சயின்ஸை பற்றி தெரியாது. எனக்கு வந்து ஒரு சயின்ஸில் இருக்கக்கூடிய ஒரு புத்தகத்தை பற்றி கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது, அதில் படித்தவருக்கு அதில் தெரியும். சில வருடங்களுக்கு முன்னாடி படிச்சிருப்பார், ஆனால் இப்போ படித்தவர் அதை விட பெட்டராக படிக்கிறார், இட்ஸ் அப்டேட்டட் வெர்ஷன். இப்போ பாருங்கள், இதெல்லாம் மாறுது, உலகத்தினுடைய படிப்புகள் எல்லாம் மாறிக்கிட்டே இருக்குது. ஆனால் ஆண்டவருடைய காரியங்கள் ஒரு நாளும் மாறுவதில்லை. அந்த ஒரு புத்தகம், ஒரு அறிவு சார்ந்த புத்தகம், ஒரு ஸ்காலர்லி புக் அப்படின்னு சொன்னால் அது அவர் மட்டும்தான் படிச்சிருப்பார், எல்லார் கையிலையும் இருக்காது. இப்போ நாங்கள் பைபிள் படிக்கும்போது கிரீக்கு ஹீப்ரு இந்த புக்கெல்லாம் படித்தோம், அது எங்கள் கையில் இருந்துச்சு, உங்கள் கையில் இல்லை. அப்போ பாருங்கள், ஒரு புத்தகம் எல்லோருடைய கையிலும் அவரவருக்கு புரிகிற விதமாக இருக்கிறது அப்படின்னா, இதுதான் அதிசயம், அதான் பைபிள். இன்றைக்கி யாராவது புதுசாக ஒருத்தர் இயேசுவையே அறியாதவர் எடுத்து இந்த பைபிளை வாசித்து இதில் இருக்கிற வார்த்தையை நான் நம்புகிறேன்னு சொன்னார்னா, அவர் வாழ்க்கையில் ஆண்டவர் அதிசயத்தை செய்வார். பிரைஸ் தி லார்ட், அதுதான் அதிசயம். நிறைய பேர் அப்படி சாட்சியாக மாறி இருக்கிறாங்க, நிறைய பேர் நம் கண்களுக்கு முன்பாக சாட்சிகளாக இருக்கிறாங்க. அதனால தான் சொல்லுகிறோம், நீங்கள் நிறைய பேர் சொல்கிறீங்க உயிருள்ள விசுவாசம். இன்றைக்கி ஒருத்தவங்க ஒரு டொனேஷன் அனுப்பிச்சி விட்டுட்டு அவங்க எனக்கு கால் பண்ணி சொல்லும்போது சொன்னாங்க, சுவிஸ்லேருந்து அவங்க கால் பண்ணி சொல்கிறாங்க, ஃபாதர் ஒரு சிறிய தொகைத்தான் அனுப்பியிருக்கிறோம், எங்களால் முடிஞ்சது அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், யூ ஆர் கான்ட்ரிபியூட்டிங் டு த லார்ட், அதில் சின்னது பெருசுன்னு இல்லை, உங்களுடைய தகுதியை ஆண்டவர் அறிவார், உங்களுடைய இயலாமை அறிவார் ஆண்டவர், அதனால் நீங்கள் கொடுக்கறத ஆண்டவர் கண்டிப்பாக ஆசீர்வாதமாக பெற்றுக்கொள்வார் அப்படி சொன்னப்போ அவர் சொன்னார், அந்த சகோதரர் சொன்ன அந்த சாட்சிய வார்த்தை, நாங்கள் ஒரு வெறுமையான ஒரு கிறிஸ்தவர்களாக இருந்தோம், இப்போ இந்த செய்திகள் எல்லாம் கேட்குற போது ஒரு உணர்வுள்ள கிறிஸ்தவராக மாறுறோம், வி ஆர் சேஞ்சிங். அப்போ எது சேஞ்ச் பண்ணது? It is the word of the Lord. ஆண்டவருடைய வார்த்தை உங்களுடைய இதயத்தை அது உடைத்து, கல்லான இதயத்தை உடைத்துட்டு அங்கு அது உள்ள உயிருள்ள அபிஷேகமான ஒரு இதயத்தை ஆண்டவர் வைக்கிறார். இதுதான் அதிசயம், இதுதான் அற்புதம். பிள்ளைகள், நம்ம பெருமைக்குரியவர்களாக ஆண்டவர் நம்மளை உயர்த்திட்டே இருக்கிறார். இன்றைக்கி அதை ஒட்டித்தான் ஒரு சிறிய சிந்தனையை உங்களுக்கு முன்பாக வைக்கப் போகிறோம். அதாவது ரெண்டு தேர்வு, ஆண்டவர் தேர்வு பண்ணுறார், ஒவ்வொருத்தரையும் தேர்ந்தெடுக்கிறார், அதாவது தேர்வுன்னு சொல்கிறோம், செலெக்ஷன், அதாவது சாய்ஸ், சாய்ஸ் பை பீயிங், இருப்பதற்கான தேர்வு, அப்படி இருக்கிறது மாதிரியே ஒரு தேர்வு, தேவைக்கான தேர்வு. என்னடா இது புரியாதது போல இருக்கும், இப்போ நான் விளக்கி சொல்கிறேன் பாருங்கள். இருப்பதற்கான தேர்வு, வந்து விட்டோம் வாழ்ந்து தொலைவோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு. சில பேர் கல்யாணம் பண்ணும்போது ரொம்ப பெரிய ஆசையோடு கல்யாணம் பண்ணுவாங்க, அந்த வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் அங்கே இருக்கிற குப்பையும் வேதனை வலி எல்லாம் தெரியும். அப்புறம் பார்ப்பாங்க, வந்து தொலைஞ்சிட்டோம், என்ன பண்ணுறது, இனிமேல் திரும்பியெல்லாம் ஓட முடியாது, அதனால் இப்படியே இருந்துருவோம் அப்படின்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த நிம்மதி இல்லாத ஒரு வந்துட்டோம் வாழ்ந்து தொலைவோம். சில பேர் குருத்துவத்துக்கு கூட அப்படி யோசிப்பாங்க, இருக்குது எல்லா இடத்துலையும் இருக்குது, எல்லாம் அங்கே தான் இருக்கணும்னு இல்லை, எங்கேயும் இருக்குல்ல. இப்போ வந்துட்ட பிற்பாடு நான் வாழ்க்கை இது ஒரே ஒரு தனிமையாக இருக்குது, ஒன்றும் போர் அடிக்குது, எல்லாம் தேவைக்கு மட்டும் வராங்க, நம்மக்கிட்ட சிரிச்சுக்கிட்டு வராங்க, எல்லாம் வேலை முடிச்சோன்னு போயிடுறாங்க அப்படின்னு சாமியார் ஆகணும்னு எங்களுக்கு ஒரு வெறுமை அப்படியே உருவாகும். மக்கள் தேவை நேமத்துலாம் வருவாங்க, அப்போ நம்ம என்ன செய்யும், ஒரு சில ஃபாதர்ஸ்லாம் கட்டுமே ஒன்றும் கோயிலில் பார்த்ததே இல்லை, இன்னும் எங்கே போகிறேன் நீ அப்படி இப்படின்னு கோவப்படுவாங்க. நானும் ஒரு பங்கில் இருக்கிறப்போ அப்படி தான் கோவப்பட்டேன், அப்படி தான் இருந்தேன். ஆரம்ப நாட்களில் ஒருத்தர் வந்தார், திருமணத்தை பற்றி பேசணும்னு வந்தார், எனக்கு முதல்ல அவர் பார்த்தோன்னே கோவம் வந்துச்சு, ஏன்னா அவரை கோயிலில் நான் வந்து அவர் என்னை பார்த்ததில்லை, என்னை பேசினதில்லை, அப்போது நீங்கள் வருவீங்களா கோயிலுக்கெல்லாம் வருவீங்களா அப்படின்னு சொன்னார். இல்லைப்பா நான் வருவேன் ஃபாதர், நான் கடைசியில் ஓரமாக நிற்பேன் ஃபாதர், நான் உங்களை பார்த்ததில்லை ஃபா, தனியாக வந்து பார்த்ததில்லை ஃபாதர் அப்படின்னாரு. முதல்ல கோவம் வந்துச்சு எனக்கு, அப்புறம்தான் எனக்கு அவரை பார்த்தோன்னே ஒரு இறக்கம் வந்துச்சு. ஆண்டவர் சொன்னார் மனசில், இவன் இத்தனை வருஷமாக ஒரு வருஷமாக நீ இருக்கிற, அவன் ஒரு நாள் வந்து உன்னை தொல்லை பண்ணலை, டெய்லி காலையில் வந்து உன்னை அதையும் இதையும் கேட்டு தொல்லை பண்ணுறவங்க இருக்கிறான், உன்னை நிம்மதியாக வேலை செய்ய விடாமல் அது அப்படி இது எப்படி அப்படின்னு உன்னை கேட்டு உன்னை டிஸ்டர்ப் பண்ணுற ஆட்கள் இருக்கிற இடத்துல உன்னை எந்த தொந்தரவும் பண்ணாமல் அவன் பேசாட்டு வந்து அவன் பேசாட்டு கோயிலை விட்டு வேலை, இன்றைக்கி அவனுக்கு ஒரு தேவை இருக்குது, கல்யாண தேவை, அதனால் உங்களை வந்து பார்க்க வந்திருக்கிறார். அப்போ நீ எவ்வளோ தூரம் ஒரு வருஷமாக உன்னை டிஸ்டர்ப் பண்ணாதவனுக்கு எவ்வளவு ஆழமாக நீ உதவி செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். அப்போ தான் அவருக்கு நான் உட்கார வச்சு அவருக்கு நிறைவாக அவரோட பேசி அனுப்பிச்சு அவருக்கு ஒரே சந்தோஷம். அப்போ பாருங்கள், இன்றைக்கி நம்ம சில நேரத்தில் இந்த மாதிரி போயிட்டோமே வாழ்ந்து தொலைவோம் அப்படின்ற ஒரு மனநிலைக்குள்ளே நம்ம வந்துடுவோம். இட் இஸ் ஜஸ்ட் அ கைண்ட் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேட்டட் லைஃப் மாதிரி ஆகிடும். ஒரு கேள்விப்பட்டேன், உண்மையாக தெரியல, ஒரு ஃபாதர் வந்து ஆர்டினேஷன் வாங்கிட்டு மூணே மாதத்தில் குருப்பட்டத்தை விட்டுட்டு போனாராம். அப்போ கேட்டப்போ, என்னப்பா ஏன் போகிறேன் அப்படின்னு கேட்டப்போ, எங்கள் அம்மா ஆசைப்பட்டாங்க நான் சாமியார் ஆகணும்னு, நான் விரும்பலை, அதனால் நான் சாமியார் ஆனேன், அம்மா இறந்துட்டாங்க இப்போ நான் போகிறேன் அப்படின்ட்டு போயிட்டாரான். அதாவது அது ஒரு விதமான ஒரு மனநிலை, இருந்துருவோம் என்ன வெளியில் போனால் ஏதாவது சொல்லுவாங்களே அப்படின்னு இருக்கிறது, இது உள்ளேயே விரும்பாமலே இருக்கிறது ஒரு மனநிலை. அது குடும்ப வாழ்வாக இருக்கலாம், அழைத்தல் வாழ்வாக இருக்கலாம், கன்னியர்களுடைய வாழ்வாக இருக்கலாம். இப்படி சில பேர் வேலையில் சேருவாங்க, ஐயோ இந்த வேலையை விட்டவர் வழி எனக்கு பிடிக்கலை, ஸோ லெட் அஸ் லீவ் லைக் தட். இதை மாதிரி இப்போ இந்த இடத்துல கூட இயேசு சாமியை பாருங்கள், அந்த மக்கள் வந்து பார்க்குற போது, நீ நம்ம ஆளாக போயிட்ட, நீ நம்ம ஊரில் வளர்ந்த ஆள், அதான் இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்தார் அப்படின்னு தான் எழுதியிருக்கு. அந்த வளர்ந்த ஊர் அப்படின்ன போது த க்ரெடிட், அந்த டிமாண்ட் ரெண்டுமே அதில் இருக்குது. அப்போது நீ நம்ம ஊரில் வளர்ந்த, நீ இவ்வளோ திறமையோடு வந்திருக்கிற, பார்க்கும்போது பெருமையாக இருக்குது. அதனால் நீ என்ன செய்யணும், நம்ம ஊருக்கு செஞ்சு ஆகணும். நீ யூ ஆர் பவுண்ட் டு டூ திஸ் ஆல் திஸ். அவங்களுடைய மனநிலையிலேருந்து வெளிப்பட்டது. ஏன்னா நம்ம ஊர் பிள்ளை, நம்ம ஊருக்கு செஞ்சு தான் ஆகணும். அப்போ இந்த ஊரில் இருக்கிறவருடைய மனநிலை எப்படி இருக்கிறது, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறதா அப்படிங்கிறதெல்லாம் விட நீ செய்யணும் கண்டிப்பாக, பிகாஸ் யூ பிலாங் டு திஸ் பிளேஸ். இப்போ பாருங்கள், அதை தான் நம்ம சொல்கிறோம், தேவைக்கான தேர்வாக இல்லாது. ஆண்டவர் விரும்புகிறாரா, கடவுள் இந்த இடத்துல அதை செய்ய சொல்கிறாராங்கிற மனநிலையெல்லாம் தவிர்த்துட்டு, அவங்க நீ இந்த ஊரை சார்ந்தவன், நீ இந்த ஊரில் இருந்த, அந்த இருப்பதற்கான தேர்வு, அதை தான் யூ ஆர் சோஷன் டு திஸ் பிளேஸ். அதனால் நீ செய்யணும். இப்போ இந்த இரண்டையும் நம்ம வந்து அலசி ஆராய்ந்து பார்க்குறோம். அப்போ கடவுள் வந்து நீ இந்த ஊரில் இருக்கிறங்கிறதுக்காக அந்த ஊரையே சார்ந்திருக்கணுமா? இப்போ நம்ம வீட்டில் இருக்கிறோம், நம்ம குடும்பத்தை சார்ந்திருக்கிறோம், நம்ம கடைசி வரைக்கும் அந்த குடும்பத்துக்கே நம்ம வந்து அழியணுமா அப்படின்னா இல்லை. கடவுள் இன்னொரு தேர்வை நமக்கு வைக்கிறாரு, யூ ஆர் சோசன் ஃபார் சம்திங் எல்ஸ். ஏதோ ஒரு தேவை இருக்குது, ஆண்டவர் உங்களை அந்த தேவைக்காக தான் அந்த இடத்துல கொண்டு போய் வைக்கிறார். அந்த தேவையை நம்ம என்ன செய்யணும், அறிந்து செயல்படணும். கடவுள் அதுக்கு தான் இந்த அடையாளத்தெல்லாம் காட்டுறார். இயேசுசாமி பாருங்க, அவரை பாராட்டுறாங்க, யோசேப்பின் மகன் அல்லவா அப்படிங்கிற போது அவங்க ஹிண்ட் வச்சு தான் பேசுகிறாங்க. இப்போ அந்த கேள்வி பாருங்க, இவர் யோசேப்பின் மகன் அல்லவா, கேள்விக்குறி போட்டிருக்கு. நியூஸ் பேப்பர்லாம் வரும் பார்த்தீங்களா, நாளை முதல் இ பாஸ் ரத்து அப்படின்னு சொல்லி நம்ம உடனே ஆச்சரியமாக பார்ப்போம், ஓ இ பாஸ் ரத்து பண்ணிட்டாங்களாமா, கேள்விக்குறி இருக்கும். கேள்விக்குறி இருந்தால் என்ன, ரத்து ஆகுமா ஆவாதா தெரியாது, நாளைக்கு தான் தெரியும். அதை வந்து ஒரு கேள்விக்குறியில் போட்டு வச்சுருப்பாங்க. இது நியூஸ் லாங்குவேஜ், மேகசின் லாங்குவேஜ். இப்போ பாருங்கள், இவங்களும் அப்படி தான், யோசேப்பின் மகன் அல்லவா, ஆச்சரியக்குறியில் போட்டிருக்கணும். அவங்க ஆச்சரியமாக கேட்டிருந்தா கேள்விக்குறி போட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், இவர் யோசேப்புக்குத்தான் பிறந்தாரோ அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோடு தான் அந்த மக்கள் அந்த இயேசுவை பார்த்தாங்க. அப்போ அவங்களுடைய மனநிலையில் ஒரு பாராட்டு வாயிலேருந்து வந்தாலும் அவங்க என்ன செய்தாங்க, ஒரு பக்கம் அவரை பார்த்து அவங்க பெருமை அடைகிறாங்க, இன்னொரு பக்கம் அவங்க உள்ளத்தில் இருந்த சந்தேகம் இருக்கிறது, குழம்பிய மனநிலை. இப்போ எது எப்படி கேட்டாலும் பரவாயில்ல, அவர் நம்ம ஊருக்கு வந்துட்டாரு, நம்ம ஊருக்கு ஏதாவது செய்யணும் அவர் அப்படிங்கிற ஒரு டிமாண்ட் வைக்கிறாங்க. அதுக்கு பதில் இயேசு எப்படி கொடுக்குறாரு, நெகட்டிவாக கொடுக்குறாரு பாருங்கள். மருத்துவரே, உண்மையே நீர் குணமாக்கிக் கொள்ளும் எனும் பழமொழியை சொல்லி கப்பர்நாகுமில் நீ செய்ததாக நாங்கள் கேள்விப்பட்டதையெல்லாம் உன் ஊராகி சொந்த ஊராகி விடத்தில் செய்யும் என கண்டிப்பாக நீங்கள் டிமாண்ட் பண்ண போகிறீங்க, அப்படி நடக்காது அப்படி சொல்லிட்டு அவர் சில உதாரணங்களை கொடுக்குறாரு பாருங்கள். சாரிபாத் கைம்பன், அவங்களாம் யார், இந்த தொழுநோயை பிடிச்சிருக்கிற நாமான் அப்படிங்கிற மனுஷன், இவங்கெல்லாம் வந்து இஸ்ரவேலை சாராதவங்க. அப்போ கடவுள் எங்கே தன்னுடைய பணியை வைக்க சொல்கிறாரோ அங்கே தான் வைக்கணும் அப்படிங்கிறத தான் இயேசு இந்த இடத்துல சொல்கிறார். இட் இஸ் நாட் நான் இந்த இடத்துல பிறந்துட்டேங்கிறதுக்காக இங்கே செய்யணுங்கிற கட்டாயம் கிடையாது. தந்தை எங்கே செய்ய சொல்கிறாரோ, தந்தை எந்த இடத்துல உன்னை போய் செயல்பட சொல்கிறாரோ அந்த இடத்துல போய் நீ செயல்படணும், அந்த காரியத்தை நீ தொடணும். இதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். அதைத்தான் முதல் வாசகத்தில் பவுலடியார் அழகாக, அவர் ஒரு யூதர், அவருடைய அழைப்பு சிறப்பான அழைப்பு. அவர் சொல்கிறார் பாருங்கள், மறைநூலை மறைபொருளை அறிவிக்க நான் உங்களிடம் வந்தபோது பெரிய சொல்வன்மையோ, கடவுள் என்னை அப்படி பிரமாதமாகலாம் செலக்ட் பண்ணலை, எனக்கு ஆர்டர் போட்டு தான் பழக்கம், பெரிய ஸ்பீச் கொடுத்தலாம் பழக்கம் இல்லை அப்படி சொல்லிட்டு ஞானத்தோடுனோ வரவில்லை, நான் உங்களிடையே இருந்தபோது மெசியாவாகி இயேசுவை தவிர, அதுவும் சிலுவையில் அறையப்பட்ட அவரை தவிர வேறு எதையும் அறிய வேண்டும் என்று நினைக்கல. பார்த்தீங்களா, இன்றைக்கி நம்ம ஞானம் உலகத்தில் இருக்கிற அறிவை தேடி எதை எதையோ தேடி நம்ம என்ன செய்யலாம், பெரிய ஆளுன்னு காட்டிக்க விரும்புகிறோம். ஆனால் ஆண்டவர் பவுலடியார் சொல்கிறார், அவருடைய சிலுவையை தவிர வேறு எதையும் நான் அறிய விரும்பலை. ஐ ஜஸ்ட் வாண்டட் டு நோ வாட் இஸ் கிரைஸ்ட் ஆன் த க்ராஸ். எந்த கிறிஸ்து சிலுவையில் இருந்தாரோ அந்த கிறிஸ்துவை தான் நான் அறிய முற்பட்டேன் அப்படி சொல்லிட்டு பாருங்கள், உங்கள்கிட்ட இருக்கப்போ வலுவற்றவனாய் அச்சத்தோட நடுக்கத்தோட, ஒரு பெரிய படை வீர படையை வழிநடத்தின மனுஷன் எதுக்கு முன்னாடி அச்சப்பட்டார், மக்களுக்கு முன்னாடி அச்சப்படலை, அந்த கடவுளுடைய காரியத்தை எடுத்துகிட்டு போகிறோமேங்கிற அந்த கடவுளுடைய அச்சத்தை அவர் உள்ளத்தில் வைத்திருந்தார். அவருடைய வலுவற்ற நிலை, பாவ நிலை, இதெல்லாம் அவர் இந்த இடத்துல வெளிப்படுத்தினார். அப்போ பாருங்கள், ஐ ஹவ் ஆண்டவர் அவர் பவுலடியார் சொல்கிறாரு, நான் இருந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஆண்டவர் என்னை அனுப்பிவிட்டார், அந்த இடம் எனக்கு புது இடம், ஆண்டவரை நம்பி நான் உங்ககிட்ட வந்திருக்கிறேன். இதுதான் அவர் சொல்ல விரும்பின செய்தி. இவ்வளவையும் சொல்லி கடவுள் அந்த பவுலடியார் எதை ஹிண்ட் அடிக்கிறாருன்னா, ஐ கால்ட் ஃபார் அ நியூ பிளேஸ் சோசன், தேவைக்கான அழைப்பு, அது தேவைக்கான தேர்வு. இந்த ஊரில் இருந்துன்னா இந்த ஊர்லேயே வேலை செய்வோம், இந்த ஊர்லேயே நம்ம செத்துருவோம், இந்த ஊரில் என்ன செய்ய முடியுமோ, இந்த ஊருக்காக பிறந்தேன், இந்த ஊருக்காக செத்தேன், அப்படி இல்லை. கடவுள் உன்னை வேறு இடத்துல கொண்டு போய் நடப்போகிறார். ஆண்டவருடைய பிள்ளைகள் இது உணரணும். அதுக்காகத்தான் அவர் இந்த கடுமையான வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்துகிறார். பாருங்கள், ஆண்டவர் செய்வது அயலான் யார், அடுத்திருப்பவர் யார், ஆண்டவருடைய திட்டம் எது என்பதை உணர்ந்து செயல்படுவதற்கான ஒரு அழைப்பு. எசையா 41 அதில் 1 பார்க்குறோம். பாருங்கள், தீவுகளே என் திருமுன்னே மௌனமாயிருங்கள், மக்களினங்கள் தம் ஆற்றலை புதுப்பிப்பார்களாக, அருகில் வந்து பேசுவார்களாக, நீதி தீர்ப்புக்காக நாம் ஒருங்கே கூடி வருவோமாக, இப்படிலாம் சொல்லிட்டு, சென்றவிடமெல்லாம் சிறப்பெறும் நேர்மையாளனை கிழக்கிலிருந்து எழும்பச் செய்தவர் யார், யார் எழும்பு, பவுலடியாரை யார் எழும்பு செய்தா, இயேசுவை இறக்கி விண்ணகத்திலிருந்து இறக்கி கொண்டு வந்தது யார், எலியா, எரேமியா, எசையாங்கன்னு நிறைய இறைவாக்கினர்களை பார்க்குறோமே, இவர்களெல்லாம் எழும்பு செய்தது யார், திருமுழுக்கு யோவானை இந்த விண்ண பூமிக்குள்ளே அவர் அழைத்து வந்தது யார், மக்களினங்களை அவனிடம் கையளித்து அரசர்களை அவனுக்கு கீழ்ப்படுத்தியவர் யார், அவன் வாள் அவர்களை புழுதியாக்குகிறது, அவன் வில் அவர்களை பதர்போல் பறக்கச் செய்கிறது, சும்மா பூந்து ஜெயிச்சிக்கிட்டே போகிறான், அவன் அவர்களை துரத்தி செல்கிறான், எதிர்ப்பு எதுவுமின்றி முன்னேறுகிறான், எதிர்ப்பு எதுவுமின்றி முன்னேறுகிறான், பாதை வழியே காலடி படாது செல்கிறான், அதாவது சிறப்பு. இதெல்லாம் சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறார், இவற்றை செய்து முடித்தவர் யார், தொடக்கத்திலிருந்தே தலைமுறைகளை அழைத்தவர் அன்றோ, ஆண்டவராகிய நானே முதலானவர், முடிவானவற்றுடன் இருக்கப் போவதும் நானே. கடவுள் எப்படி வெளிப்படுத்துகிறார் பாருங்க, ஐ ஆம் தி அல்ஃபா அண்ட் ஒமேகா. ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க, கோயிலெல்லாம் அங்கங்கே சில இடத்துல ஆனா போட்டிருக்கு, நானா போட்டிருக்கு, ரெட்டை சொல்லி நா போட்டிருக்கும், ஆ போட்டிருக்கும், அகரம் நகரம், முதலும் முடிவும், ஒமேகா, ஆல்ஃபா அண்டு ஒமேகா, ஆல்ஃபானா துவக்கம், முடிவுனா ஒமேகா. பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறார், நான் தான் எல்லாவற்றுக்கும். தீவு நாட்டினர் அதை பார்த்து அஞ்சினர், உலகில் எல்லைகளில் வாழ்வோர் நடுநடுங்கினர், எனவே அவர்கள் ஒருங்கே கூடி வந்தனர், எல்லாம் கூடி வராங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ஒவ்வொருவரும் அடுத்து பாருங்கள், இதை பார்த்தவங்க என்ன செய்தாங்கன்னா, தங்கள் அழைப்பை உணர்றாங்க, கடவுளுடைய மகிமையை பார்க்குறவங்க அந்த மகிமையை செயல்படுத்துகிறாங்க. இந்த வார்த்தைகளை அதுதான் இறைவாக்கினர் எசையா வந்து கொடுத்துட்டே வரார். 40 எசையாவினுடைய 40 பார்த்தீங்கன்னா ஒரு இரக்கத்தின் மொழியை நம்ம பார்ப்போம். நீங்கள் அது வரைக்கும் ஆண்டவர் உன்னை அடிப்பார், துன்புறுத்துவார், உன் பாவத்துக்காக உன்னை தொலைச்சிருவார் அப்படின்னு பார்த்தோம். அந்த 40-39 வரைக்கும் பார்ப்போம். 40 கம்ஃபர்ட் மை பீப்புள், என் மக்களுக்கு ஆறுதல் கூறுங்கள், கனிமொழி கூறுங்கள், அவன் அடிபட்டது போதும், அவனுக்கு மீட்பு கிடைச்சாச்சுன்னு சொல்லுங்கள், நல்ல வார்த்தையை ஆரம்பிக்கும். அப்போ அதில் என்கரேஜிங் வார்த்தை ஆண்டவர் மட்டும் செய்கிறாருன்னு நினைக்காத, ஆண்டவர் எதற்கு உனக்கு இதை செய்கிறாரு, ஏன் உன்னுடைய எதிரிகளை அவர் வந்து ஓட வைக்கிறார், ஏன் வந்து அவனுடைய எதிர்ப்பு எதுவும் இல்லாமல் உன்னை முன்னேற வைக்கிறார், ஆண்டவர் திட்டம் வச்சிருக்கார், அதுதான் சிறப்பு தேர்வு. அப்போ அதுக்கு அதை உணர்கிற தீவு நாட்டினர் அதை பார்த்து அஞ்சினர், உலகின் எல்லைகளில் வாழ்வோர் நடுநடுங்கினர், அவங்க என்ன செய்கிறாங்க பாருங்க, ஒவ்வொருவரும் தம் அடுத்தவருக்கு உதவி செய்கின்றார், தம் அடுத்தவருக்கு உதவி செய்கின்றார், தம் அடுத்தவரிடம் திடன்கொள் என்கின்றார். இட்ஸ் வேர்ட் என்கரேஜிங் டு த நெய்பர், பாசிட்டிவ் வேர்ட், என்கரேஜிங் வேர்ட், பக்கத்தில் இருக்கிறவங்களை கவலைப்படாத, திடன்கொள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கைவினைஞர் பொற்கொள்ளருக்கு ஊக்கமூட்டுகின்றார், வேலை செய்கிறவங்க ஒருத்தரை ஒருத்தர் என்ன செய்கிறாங்க, பலப்படுத்திக்கிறாங்க. சுத்தியலால் தட்டுபவர் சம்மட்டியால் அடிப்பவரிடம் பற்றவைப்பது பற்றி நன்று என்று சொல்லி உற்சாகப்படுத்துகிறார். இதெல்லாம் வந்து நுவான்ஸ் ஆஃப் த மேட்டர். அப்போது ஒவ்வொருத்தரும் செயல்படக்கூடிய விதத்தை பாருங்கள், அசையாதபடி ஆணிகளால் அதை இருக்குகின்றார். நீயோ இஸ்ரேலே, அடியவனே, நான் தெரிந்தெடுத்த யாக்கோபே, என் அன்பன் ஆபிரகாமின் வழிமரபே, நீ எப்படி இருக்கிற, யோசிச்சு பாரு. இன்றைக்கி நம்மெல்லாம் ஸ்பெஷலாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா, தீவு நாட்டினர்னா தள்ளி இருக்கிறவங்க, யுவர் சோசன் ஜெனரேஷன், யுவர், நீ தீவு நாட்டினருங்கிற வார்த்தை அவங்களுக்கு, மற்றவங்களுக்கு, நமக்கு வந்து ஆபிரகாம், அன்பன் ஆபிரகாமின் வழிமரபு, நீனு யாக்கோபு சிறுமந்தை நீ அப்படின்னு நமக்கு சொல்லப்படுகிற ஆண்டவரால் தெரிந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளுக்கான வார்த்தையை ஆண்டவர் சொல்கிற பொழுது, நீயோ இஸ்ரேலே, என் அடியவனே, நீ எப்படி இருக்கிற, நீ இதை செய்கிறாயா, நான் உனக்கு செய்த நன்மைத்தனத்தை நீ எடுத்து செய்கிறியா, தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு தேர்வாக நீ இருக்கிறாய் என்பதை நீ உணர்கிறாயா, ஒரு தேவைக்காகத்தான் நான் உன்னைய இந்த இடத்துல வைத்திருக்கிறேன் என்பதை உணர்கிறாயா? இன்றைக்கி நம்ம உணரணும். நம்ம போயிட்டு அங்கே இருக்கிற இடத்துல இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்றதில்லை. சில பேர் தவறான ஒரு குடும்ப சூழலுக்குள்ளே போவாங்க. தவறான அப்படின்னாக்க எதிர்மறையாக வாழக்கூடிய சில சம்பிரதாயங்களை வைத்திருக்கிற ஒரு குடும்பத்துக்குள்ளே நீங்கள் கை நினைக்க வேண்டி இருக்கும். ஒரு திருமணம் என்கிற ஒரு அருட்சாதனத்தில் ஒரு பொண்ணு எடுப்பீங்க, அந்த வீட்டுக்குள்ளே போவீங்க, அந்த வீட்டுக்குள்ளே தேவையற்ற காரியங்கள் இருக்கும். நீங்கள் ஒரு மகளாக ஒரு வீட்டுக்குள்ளே போவீங்க, கணவன் வீட்டுக்குள்ளே செய்யக்கூடாத காரியங்களை செய்துட்ருப்பாங்க. அப்போ நீ அந்த இடத்துல உன்னை ஆண்டவர் எதுக்கு வைக்கிறார்னா, தேர்வுக்காக வைக்கிறார். You are chosen for a special cause. ஏதோ ஒரு சிறப்பான தேவைக்கு நீ அந்த இடத்துல வைக்கப்பட்டிருக்கிற. அப்போ என்ன செய்யணும்னா, அந்த தேவை எது என்பதை அறிந்து நம்ம செயல்படணும். அவங்கள போல் நம்மள என்ன செஞ்சிடக்கூடாது, குட்டையில் உளுந்துடக்கூடாது. ஆண்டவர் அதுக்குத்தான் தலைமுறை தாண்டி நம்மளை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, தலைமுறை தண்டனையை தப்பிக்க. இவங்க என்ன செய்ய விரும்புனாங்க, இயேசுகிட்ட சொல்லும்போது நீயும் எங்கள் ஊரில் அதையே செய் அப்படின்னு சொன்னப்போ, தலைமுறை தாண்டிய சாபத்துக்குள்ளே அவங்க இருக்கிறாங்க. தலைமுறை தாண்டிய சாபம். அப்போனா என்ன அர்த்தம், எல்லாம் அப்படி தான் இருந்தான் நம்ம ஊரில். எவன் அவன் ஜெய் நல்லா இருந்தானோ அவன் நம்ம ஊருக்கு நல்லது செஞ்சான், நம்ம ஊருக்கு தான் அவன் வேறையெல்லாம் பார்க்க மாட்டான். அதாவது இது யூதர்களுடைய பார்வை எப்படி இருந்துச்சுன்னா, அவங்களுடைய இனத்தை மட்டுமே நோக்கியதாக இருந்துச்சு. இது மட்டும் பார்த்தா போதும், இவங்க நம்ம தான் சோசன் ஜெனரேஷன், நம்ம தான் கடவுளுடைய சிறப்பான அழைப்பு, காட்ஸ் ஓன் சிட்டி அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. கடவுள் என்ன செய்கிறாரு, அந்த அந்த குறுகிய பார்வையை பரந்த பார்வையாக பார்க்க விரும்புகிறார், மாற்ற விரும்புகிறார். இன்றைக்கி நாமும் ஒரு சில நேரத்தில் குறுகிய பார்வையில் இருப்போம். நம்மளுடைய பார்வை விசாலப்படுத்தப்படணுங்கிறது ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே நம்மளுடைய இந்த தலைமுறை இயேசுவை பற்றி பேசுகிற போது ஏன் இயேசு கோபப்பட்டு பேசுகிறாருன்னா, அவனுடைய குறுகிய மனநிலை. நம்மால் வந்தான்ப்பா, இன்றைக்கி ஜாதியில் நம்ம இணைஞ்சு கிடப்போம், நம்ம ஜாதி பையன், நம்மளுடைய ஊர் பையன், இப்படி ஏதாவது ஒன்றும் இல்லை, நம்ம என்ன செய்வோம், நம்ம இணைகிறோம். அதுதான் ஆண்டவர் தலைமுறை சாபம் அப்படிங்கிறார். நீ தாண்டி போ அப்படிங்கிறார், நீ தாண்டி போ. ஏன் உன்னுடைய இனத்துக்குள்ளேயே உன்னுடைய வகையராக்குள்ளே உன்னுடைய குடும்பத்துக்குள்ளேயே நான் நிற்கணும்னு நினைக்கிற, லெட் அஸ் பி ஓப்பன் அப்படின்னு ஆண்டவர் கூப்பிட்றார். அப்படி தான் அவங்க கூப்பிட்டாங்க. இவா நம்ம பிள்ளை, நம்ம நாசரேத்து ஊரில் வளர்ந்த பிள்ளை, நம்ம பிள்ளை வந்துருச்சு, இனிமேல் நம்ம ஊருக்கு தான் இது செய்ய போகுது, மற்ற ஊரெல்லாம் பார்க்கக்கூடாது, சமாரியாவை பார்க்கக்கூடாது, கலிலேயாவை பார்க்கக்கூடாது. அதனால தான் ஆண்டவர் அவங்க மேலே கடினமான வார்த்தைகளை வச்சார். வச்சுட்டு எசேக்கியல் 18:17 சொல்லியிருக்கு, நான் ஏற்கனவே இதை சொல்லியிருக்கிறேன். இந்த தலைமுறை சாபம், இயேசு எப்படி அதை மீட்டெடுத்து வெளியில் வந்துட்டார் பார்த்தீங்களா. அவர் தலைமுறை சாபத்துக்கு உட்பட்டவர் இல்லை, அவருக்கு அடிப்படை சாபத்துக்கே அவர் உட்பட்டவர் இல்லை. ஆனால் இந்த தலைமுறை சாபத்தை விட்டு நீ வெளியில் வரணுங்கிறத அவர் அழுத்தமாக சொல்கிறார். இன்றைக்கி நமக்கும் சொல்கிறார். சில பேருக்கு தலைமுறை சாபம் உண்டா ஃபாதர் அப்படின்னு, கண்டிப்பாக உண்டு. இருக்கிறதுனால தானே பேசுகிறோம், இருக்கிறதுனால தானே பைபிள் சொல்லியிருக்கு. அதே பைபிள் இல்லைன்னு சொல்லியிருக்கேன், ஆமாம், தலைமுறை சாபம் இருக்கா, இல்லை. என்னடா ஃபாதர் இருக்குங்கிறாரு இல்லைங்கிறாரு, இருக்கு ஆனால் இல்லை. இருக்கிறதும் இல்லாமல் இருப்பதும் உன் கையில் இருக்குங்கிறது சொல்கிறோம், அவ்வளோதான். பிரைஸ் தி லார்ட். அதை இருக்க வைக்கிறதும், அந்த தலைமுறை சாபத்தை இல்லாமல் பண்ணுறதும் சாபத்தினுடைய நிலையில் இல்லை, வாழுகிற உன்னுடைய நிலையில் இருக்கிறதுங்கிறது தான் இயேசு இன்னைக்கு வாழ்ந்து காட்டுறார். இப்படி இருக்க மாட்டேன் நான், நீ சொல்கிற மாதிரி இந்த ஊருக்கு நான் வேலை செஞ்சுட்டு என்னுடைய அதிசயத்தை நீ விரும்பியோ விரும்பாமலோ கட்டாயத்தினால் செய்ய சொல்கிறீல்ல, நான் செய்ய மாட்டேன். யார் இயேசு ஆண்டவருடைய திட்டத்தை விரும்புகிறாங்களோ அவங்களுக்கு அது செய்யப்படும். அதுக்கு தான் நாமானை சுட்டி காட்டுறார். நாமான் யார், எலிசாவுக்காக வேறு சிரியா தேசத்திலிருந்து இறங்கி வந்த மனுஷன், தேடி வந்த மனுஷன். சாரிபாத் கைம்பெண் வந்து உதவி செய்யணும், போயாண்டு போகலாம், ஆனால் அந்த மகள் என்ன செய்தா, கடவுளுடைய அந்த திட்டத்திற்கு தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்த மகள். அப்போ இந்த மகள்லாம் விடுதலையை பார்த்தாங்க. அப்போ எவன் ஒருத்தன் கடவுளுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறானோ அவன் தான் மீட்படைய போகிறான் அப்படிங்கிறத அழுத்தமாக சொன்னார். இதுதான் தலைமுறை சாபத்திலிருந்து விடுதலை ஆகிறதுக்கான ஒரு அடிக்கோடு எசேக்கியல் 18:17 சொல்லுது, அதுக்கான ஹிண்ட்டு கொடுக்குது. 18 பார்க்கும்போது, அப்பா இப்போ திராட்சை பழத்தை தின்னார்னா பிள்ளைக்கு புளிக்குமா, அப்படி இப்படிலாம் இருக்கும். தலைமுறை சாபம் கிடையாது அப்படின்னு, தலைமுறை சாபம் கிடையாதுன்னு சொல்லலை, தலைமுறை சாபத்திலிருந்து நீ எப்படி வெளிவரலாங்கிறத உனக்கு வெளிப்படுத்துகிற அந்த அதிகாரம் தான் இசைக்கியல் 18. தலைமுறை சாபம் உண்டு, உன்னை தலைமுறை தாண்டி அடிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்ன வார்த்தை உண்மை. அதிலிருந்து நீ தப்பிக்கிறதுக்கு வழியையும் சொல்லி கொடுத்துருக்கிறாரு ஆண்டவர். அதைத்தான் நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்க போகிறீங்க. எசேக்கியேல் 18:17 எளியவருக்கு தீங்கிழைக்காமலும் வட்டி வாங்காமலும் கொடுத்ததற்கு அதிகமாய் வாங்காமலும் என் நீதி நெறிகளை கடைபிடித்தும் என் நியமங்களின்படி நடந்தும் இருந்தால் அவன் தந்தையின் குற்றத்திற்காக சாகமாட்டான், அவன் வாழ்வது உறுதி. ப்ரைஸ் தி லார்ட். பாருங்க, இதெல்லாம் நீ நன்மையான காரியத்தை செய்ய ஆரம்பிச்சிட்டீன்னா ஆண்டவருடைய பேரால் நீ வாழப்போவது உறுதி. எங்கள் அப்பா பண்ணினார், எங்கள் அப்பா அப்படி கைத்தை போட்டு கழுத்தில் பிடிச்சி இருக்குவார், இறுக்கி அவங்ககிட்டேருந்து வட்டியை வாங்காமல் விடமாட்டார். எங்கள் அப்பா அப்படியெல்லாம் வாங்கினதுனால தான் இன்றைக்கி 10 மாடி கட்டியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நீயும் அப்பா போட்ட கயிறை எறா அப்படின்னா நீ தலைமுறை சாபத்தில் சாவது உறுதி. எங்கள் அப்பா ஆண்டவரை நம்பிக்கிட்டார் ஒரு பக்கம், ஆனால் அங்கே ஒரு கோயிலுக்கு போய் சோறு போட்டுக்கிட்டார் அப்படின்னா நீ தலைமுறை சாபத்தை சந்திப்பது உறுதி. எங்கள் அப்பா இடுப்பில் இந்த தாயத்தை போய் அங்கே போய் மந்திரிச்சு வாங்கி கட்டுவார், எனக்கு கட்டி விட்டார், இப்போ எனக்கு அறிவு வந்துருச்சு, நான் யோசிக்கிறேன், நானும் கட்டிப்பேன். தலைமுறை சாபம் உறுதி. என் தகப்பனார் இப்படி இருந்தார், ஆனால் அவர் ஆண்டவரை அறிந்திருந்தாரா அறிந்திருந்தாரா அறியவில்லையா தெரியல, ஆனால் அவர் கிறிஸ்தவராக இருந்தார், இந்த தவறெல்லாம் பண்ணினார். நான் இப்போது ஆண்டவரை அறிந்து கொண்டேன், நான் என்ன செய்ய மாட்டேன், அந்த வழியில் நான் போய் நிற்க மாட்டேன் அப்படின்னு நீ சொன்னினா யூ ஆர் எஸ்கேப்டு. தலைமுறை சாபத்திலிருந்து ஆண்டவர் உன்னை விலக்கி காப்பார். என்னுடைய மூதாதையர்கள் யாருக்கும் ஈயலை, எங்கள் ஊரில் கஞ்சன் குடும்பம்னா என் குடும்பத்தை தான் சொல்லுவாங்க அப்படின்னு நீ சொன்னினா அப்படி நான் இருக்க மாட்டேன், என்னுடைய உழைப்பினுடைய ஒரு பகுதியை ஏழைகளுக்கு நான் கொடுப்பேன், நான் வட்டிக்கு யாருக்கும் கொடுக்க மாட்டேன், ஏழையவர் எளியவர்களுக்கு நான் கடன் உதவி செய்து அவங்களால் முடிஞ்சப்போ வாங்கிப்பேன், இந்த மாதிரியான உதவிகளை செய்து அடுத்தவருடைய வாழ்விலே நலன் பயக்கக்கூடிய அடையாளமாக நம்ம இருக்கிறோம் அப்படின்னா யூ ஆர் சோசன் ஜெனரேஷன், யூ ஆர் ரியலி பிளஸ்ட், ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிற அடையாளமாக வைக்கிறார். அந்த பிள்ளைகள் தனி ட்ராக் போட்டு போகிறாங்க, தந்தையினுடைய ட்ராக்ல அவங்க பயணிக்கலை, அவங்க தந்தை மதிக்கிறாங்க எல்லாம் செய்கிறாங்க, ஆனால் தந்தையினுடைய அந்த நம்பிக்கை வாழ்க்கையில் இல்லாமல் வேறு ஒரு வாழ்க்கையை ஆண்டவருக்காக வாழ முயற்சிக்கும் போது அவர்கள் தலைமுறை சாபத்தை கடந்து நிற்பாங்க, அவர்கள் வாழ்வது உறுதி. இன்றைக்கி நம்ம இதுதான் தலைமுறை சாபத்திலேருந்து தப்பிக்கிறதுக்கான வழி. ஆண்டவர் சொல்கிறார் உன் வழி தனி வழியாக இருக்கட்டும். நிறைய பேர் சொல்கிறாங்க என் வழி தனி வழி, என் வழி தனி வழின்னு, அவங்க எல்லாம் ஒரே வழியில் தான் போகிறாங்க. ஆண்டவர் நம்மளுடைய ஒவ்வொருத்தரடி நம்மகிட்ட கேட்குறாரு, கிறிஸ்தவன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டியா, உன் வழி தனி வழியாக இருக்குதா அப்படிங்கிறது. எளியவர் நமது இலக்கு. ஓ, ஒரு ஒரு மரம் இயற்கையெல்லாம் பாருங்களேன், இயற்கையிட்டேருந்து நம்ம படிச்சுக்கணும். எந்த இயற்கையாவது இயற்கையினுடைய ஒரு அடையாளமாவது தனக்குத்தானே அது செய்துக்குதா? இல்லை. ஒரு மரம் வைக்கிறோம், கொய்யா மரம், கோவா ட்ரீ, அது நல்லா பூக்கு, நல்லா காய்க்குது, நல்லா பழம் விடுது, அது யார் பிடிங்கி சாப்பிட்றா? வழியில் போகிறவங்க, அதை வச்சவங்க, பக்கத்து வீட்டுக்காரவங்க, மற்றவங்க அதிலேருந்து பயனடைகிறாங்க. தென்னை மரம், மற்றவங்க அந்த தென்னை மரம் என்றைக்காவது தண்ணி குடிச்சிருக்கா? கொய்யா மரம் என்றைக்காவது அந்த கொய்யா பழத்தை வாங்கி சாப்பிட்ருக்கா? பாருங்கள், ஒவ்வொரு கண்ணுக்கு முன்னாடி கடவுள் வச்சிருக்கிற ஒவ்வொரு அடையாளமும் பிறருக்கான அடையாளமாக இருக்கிற போது நீயும் நானும் மட்டும் எப்படி நமக்கான அடையாளமாக மாற முடியும்? எப்போ நான் வந்து எனக்காகவே யோசிக்க ஆரம்பிக்கிறேனோ அப்போ யூ ஆர் ஸ்டாண்டிங் எகெயின்ஸ்ட் த பிளான் ஆஃப் த லார்ட். கடவுளுடைய திட்டத்திற்கு எதிராக நம்ம நிற்கிறோம். அஃப்கோர்ஸ் நம்மளை பற்றி நினைக்கணும், நம்ம உடம்பை பற்றி நினைக்கணும், அதுக்காக நினைக்கவே கூடாதுன்னு சொல்லலை. ஆனால் நம்மளுடைய எண்ணத்தில் அடுத்தவர்களுக்கு நம்ம என்ன செய்கிறோம், அடுத்தவர்களை ஏற்றுக்கொள்கிறோமா? குடும்பத்தில் வாழ வரக்கூடிய மகள் மருமகளாக இருக்கட்டும், கணவனாக இருக்கட்டும், நம்ம அடுத்தவங்களுக்காக யோசிக்கணும். பெற்றோர்கள் சேர்ந்து பிள்ளைகளுக்காக, உற்றார் உறவினருக்காக இப்படி யோசிக்கிற போது அடுத்தவர்களுக்காக யோசிக்கிற பிள்ளைகள் ஆசீர்வாதத்தினுடைய தளத்தில் இருப்பாங்க. ஆண்டவர் அதான் சொல்கிறாரு, எளியவர்கள் தான் நமது இலக்கு, ஏழைகளின் நீதிக்காக ஆண்டவர் வழக்காடுவார் எனவும் எளியவர்களுக்கு நீதி வழங்குவார் எனவும் அறிவேன். அப்போ அந்த எளியவர் யார் என்று நாம் அறிந்து கொள்ளணும். நம்ம இன்றைக்கி நிறைய நேரம் நம்ம வந்து ஒரு பிடிப்பு நிலை கிறிஸ்தவத்துக்குள்ளே இருக்கிறோம். நம்ம போய் எங்கேயாவது போய் காணிக்கை செலுத்தணும், எங்கேயாவது போய் அந்த உண்டியலில் காசை கொட்டிட்டு வரணும், இன்றைக்கி நிறைய பேர் கண்ணுக்கு முன்னாடி ஏழைகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு செய்ய மாட்டாங்க, அவங்களுக்கு அவங்கள தொட மாட்டாங்க, அவங்களுக்கு செய்ய மாட்டாங்க, அவங்கள சந்திக்க மாட்டாங்க. ஆனால் எங்கேயாவது கோயிலில் போய் நிறைய கொட்டிட்டு வந்துட்டேன்னா என்னுடைய இல்லம் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு நினச்சா தவறு. ஆண்டவர் எளியவர்களுடைய அந்த நிலையை நமக்கு விளக்கி காட்டுறாரு. பாருங்க, விடுதலை பயணம் 23:6 சொல்லுகிறது, உன்னை சார்ந்துள்ள எளியவரின் வழக்கில் நீதியை திரித்து விடாதே. இன்னைக்கு தலைமுறை சாபம் தனி மனிதனுக்கு உண்டு, நம்மளுடைய சபைகளுக்கு உண்டுங்க தலைமுறை சாபம். சில ஆலயங்கள் வந்து எழும்பி பிரகாசிக்கவே முடியாது, சில சபைகள் வந்து எழும்பி பிரகாசிக்க முடியாது. ஏன்னா அவங்க முன்னாடி எடுத்துகிட்டு வந்தவங்களுடைய அந்த வழி வழி காட்டுதல்ல அப்படியே நிற்பாங்க. யாருமே செய்யலைங்க, முன்னாடி இருந்தவங்க யாருமே இதுக்கெல்லாம் ஒன்றும் செய்யலை, இது அவ்வளோதாங்க இந்த கோயில் அவ்வளோதான் அப்படின்னு ஒரு குருவானவர் நினச்சிட்டு ஒரு பூசை வச்சா போதும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அந்த குருவானவர் தலைமுறை சாபத்துக்குள்ளே இருக்கிறாரு. இந்த ஆலயத்தை பொறுத்த மட்டும் இல்லை, தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, உங்கள் இடத்துல உங்களை ஆண்டவர் கொண்டு உட்கார வைக்கிறாருனா அந்த இடத்திற்கு நீ என்ன செய்யணும் நியாயமாக யோசிக்கணும். நீங்கள் ஒரு பங்கு ஆலயத்துக்கு போகிறீங்கன்னா அந்த பங்கு ஆலயத்தை குறித்து நீங்கள் யோசிக்கணும், அதுக்காக திட்டமிடணும், நாலு பேர் சேர்ந்து வரணும், என்ன செய்யலாம். குருவானவர் செய்யலைன்னு ஒதுங்கிடக்கூடாது. வி ஆர் கால்ட், ஆல் ஆர் கால்டு ஃபார் தட். ஒரு மறை மாவட்டம் இருக்குது அப்படின்னா அந்த மறை மாவட்டத்தை வழிநடத்துகிற 1000 ஒரு தலைமுறை சாபம் உண்டு. எப்படி உண்டு? என்ன எல்லாம் செஞ்சாங்க, நானும் அப்படி செஞ்சுட்டு போயிட்டே இருக்கிறேன் அப்படின்னு நினச்சா தலைமுறை சாபம். பாருங்கள், எல்லா நிலையிலையும் இது வருங்க. குடும்பத்தில் நொனியும் சாமியாருங்க, குடும்பத்தையே பேசிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு நீங்கள் பயந்துடக்கூடாது. எங்களுக்கு உண்டு தலைமுறை சாபம். அதனால தான் ஒரு இடத்துக்கு போகிற போது ஆண்டவர் ஆற்றலை கொடுக்குறாரு, அறிவை கொடுக்குறாரு, நம்ம யோசிக்கணும். அந்த மக்களுக்கு ஆன்மீக அளவில் எந்த உயர்வை கொடுக்க முடியும், பொருளாதாரத்தில் அந்த பங்கை எப்படி உயர்த்த முடியும், இதை யோசிக்கணும். அதுக்கு தான் குருவானவர்கள் பயிற்றுவிக்கப்படுறாங்க. 14, 12, 13, 14 வருடங்கள் படிக்கிறோமே, எதுக்கு? அதனால தான் சொல்லுகிறோம், எல்லாருக்கும் இந்த தலைமுறை சாபம் உண்டு என்பதை மறந்துவிடக்கூடாது. குருக்கள், சபையை வழிநடத்துகிறவங்க, என்னுடைய முன்னாடி எங்கள் அப்பா நடத்திக்கிட்டு இருந்தார் சபையை, நான் நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சபையை வழிநடத்தக்கூடியவர்கள் அந்த சபையினுடைய நோக்கத்தை அது மேலே எடுத்துகிட்டு போகாமல் சுயநலத்தை உள்ளே வச்சாங்கன்னா தலைமுறை சாபம். தேவ பிள்ளைகளே, ஒரு சில இடங்களை நம்ம பார்க்குறோம், ஒரு சில மறை மாவட்டத்தில் நம்ம பார்க்கலாம், எல்லா மறை மாவட்டமும் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த எளியவரை தேடி போகிற ஆயர்கள் இருக்கிறாங்களா? எளியவர்கள் எங்கே இருக்கிறாங்க? ஒரு மறை மாவட்டம், உதாரணத்துக்கு எடுத்துருக்கிறேன், ஒரு லேண்ட்ஸ்கேப். நம்ம குடும்பத்தையே இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம், இப்போ இந்த சைடு வரேன் நான், ஒரு பங்கு எடுத்துக்கலாம், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்டிவ் பாடி, ஒரு டயசிஸ் எடுத்துக்கலாம். ஒரு டயசிஸில் உட்கார்ந்துருக்கிற ஆயர் என்ன செய்யணும்னா, அந்த மறை மாவட்டத்தில் இருக்கிற கடைக்கோடி பங்குகள், கடைக்கோடின்னா என்ன, அன்நோட்டிஸ்டு பாரிஷஸ் இருக்கும், அந்த மக்களால் வந்து கேட்க தெரியாதுங்க. டவுனில் இருக்கிறவங்கெல்லாம் ஆயர்கிட்ட கூட்டம் கூட்டமாக போய் பேசுவாங்க, ஆயரே இப்படி செய்யலைன்னா பிரச்சனை வரும், அப்படி செய்யலைன்னா அப்படி வரும், பயமுறுத்துவாங்க, மிரட்டுவாங்க, டிமாண்ட் பண்ணுவாங்க, தங்களுடைய அறிவெல்லாம் பயன்படுத்தி ஆங்கிலத்தில் பேசுவாங்க, வேறு வேறு மொழிகளில் பேசுவாங்க எல்லாம். பாருங்கள், நம்ம என்ன செய்கிறோம், உடனே ஈல்டட். அதனால தான் சிட்டிக்குள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா எப்போவுமே எல்லாமே ஃப்ளரிஷிங்காக இருக்கும், ஆசீர்வாதம், வழிபாடு, திறமையான குருக்கள் எல்லாமே. ஆனால் இந்த அவுட்ஸ்கர்ட்டில் இருக்கக்கூடியவங்க எப்போவுமே அந்த ஆடுகள் எப்போவுமே ஸ்தம்பித்த நிலையிலேயே இருக்கும். அந்த கோயில் கூட இருக்காது. அந்த கோயில் கட்டணுங்கிற திட்டத்தை யார் போடணும்? ஆயர்கள், அந்த கமிட்டியில் மறை மாவட்டத்தில் இருக்கிற பொறுப்பாளர்களோட சேர்ந்து போடணும். ஏன்னா அது நெக்லெக்டட் பீப்புள், அவங்களுக்கு பேச தெரியாத பீப்புள், அறியாத பிள்ளைகள், யார் அவர்களுக்காக பேசுவா? அதுக்கு தான் உன்னை அந்த இடத்துல உட்கார வச்சிருக்கார் கடவுள், ப்ரைஸ் தி லார்ட். அதை அறியாதபடி சில இட நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோம், சொத்துக்களை வாங்கி குவிச்சு நம்மளுடைய பங்கை வளர்க்குறோம், மறை மாவட்டங்களை வளர்க்குறோன்னு சொல்லி நம்மளுடைய பணத்தினுடைய அதிகப்படியான செயல்பாடுகளை பொருட்களை சேர்ப்பதில் இருந்தோம்னா தலைமுறை சாபம். அவருக்கும் அவரை சார்ந்திருக்கிறவருக்கும் கிடைப்பது உறுதி. தேவ பிள்ளைகளே, வார்த்தைகள் தெளிவாய் இருக்கிறது, எளியவரை நோக்கி நம்ம போகணும், உன்னை சார்ந்துள்ள எளியவரின் வழக்கில் நீதியை திரித்து விடாதே. அதனால தான் இதை பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஒரு மறை மாவட்டத்தில் எதுக்காக நான் ஆயரை பேசுகிறேன், எதுக்காக குருக்களை பேசுகிறேன் அப்படின்னா, நம்மை சார்ந்திருக்கிற எளியவர்கள் அவங்களுக்கு பேச தெரியாது, ஆனால் என்னை சார்ந்திருப்பாங்க. உங்கள் வீட்டில் ஒரு சிறு குட்டி பிள்ளை இருக்கும், அது உங்களை சார்ந்திருக்கும், அதுக்கு ஒன்றுன்னா நீங்கள் துடிக்கிறீங்களே, அதுதானே அன்பு. அப்போ ஒரு மறை மாவட்டத்தில் ஒரு எளிய மக்கள் ஆலயம் இல்லாமல் வழிபாடு இல்லாமல் குரு இல்லாமல் துடிக்கிறாங்க அப்படின்னா அப்போ யார் துடிக்கணும்? அந்த வழி நடத்தக்கூடிய ஆயர் துடிக்கணும். ஐயோ என் மக்கள் கஷ்டப்படுறாங்களே. அப்போது தன்னை சார்ந்துள்ள எளியவரின் வழக்கில் அவர் என்ன செய்யணும்? நீதியை திரித்து விடாதபடி அங்கேயும் நீதியை வைக்கணும். இங்கே ஒன்று செஞ்சுட்டு அங்கே வேற ஒன்று செய்யக்கூடாது. அதனால தான் இந்த தலைமுறை சாபம் என்பது ஏதோ குடும்பத்தில் இருக்கிற உங்களை அப்பா அம்மா வழியாக வரவங்களுக்கு மட்டும் இல்லை, நாங்களும் அந்த தலைமுறை சாபத்திற்கு உட்பட்டு கிடக்கிறோம் என்பதை நாங்களும் மறந்துவிடக்கூடாது. தேவ பிள்ளைகளே, அறிவு தெளிவோடு இருங்க அப்படின்னு பைபிளில் நிறைய இடத்துல சொல்லியிருக்கு. ராயப்பர் சொல்கிறாரு 1 பேதுரு 5:8 அறிவு தெளிவோடு விழிப்பாக இருங்கள் சொல்கிறாரு. திருத்துதர் பணியில் 26:25 பவுல் சொல்கிறாரு, மாண்புமிகு பெஸ்துவே, எனக்கு பிடித்து பிடிக்கவில்லை, நான் பைத்தியமாகலை, நான் உண்மையோடும் அறிவு தெளிவோடும் பேசுகிறேன். நானும் அப்படி தான் சொல்ல வேண்டியிருக்கிறது, பைத்தியமாகல, நம்ம உண்மையோடு பேசுகிறோம். 1 தெசலோனிக்கர் 5:6 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகவே மற்றவர்களைப் போல் நாமும் உறங்கலாகாது, தூங்கிடக்கூடாது, வெளிப்போடும் அறிவு தெளிவோடும் இருப்போம் என்ற வார்த்தைகளை எல்லாம் உள்ளத்தில் வைத்து வீணான எண்ணத்திற்கு விலை போகாத ஒரு உண்மையுள்ள ஆண்டவர் விரும்பி செயல்பட்ட அந்த செயல் தளத்தில் நாமெல்லாம் நிற்கிறோம் அப்படிங்கிற மனநிலையோட உண்மையை நோக்கி ஓடுவோம். ஆண்டவர் நம்மை உண்மையாய் ஓடுகிற பிள்ளைகள் சந்திக்க போகிற துன்ப நேரத்தில் துயர நேரத்தில் அவர் நமக்கு உதவி செய்வார், அவர் நம்மை உயர்த்துவார், அவர் உன் ஆத்மா கீழே விழுந்து விடாதபடி உன்னை காத்துக்கொள்வார். ஆமென்.